காலையிலிருந்து நாம் வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
We have been meditating on the word of God from the morning.
எப்படி பரத்திலிருந்து வந்த ஞானத்தில் நாம் வளர வேண்டும் என்று சிந்திக்கிறோம்.
We have been meditating on how we can grow in the heavenly wisdom.
என்னோடு யாக்கோபு நிருபத்துக்கு திருப்புங்கள்.
Along with me turn to the book of James.
அங்கே இயேசுனுடைய வாழ்க்கையை சுமார் 30 வருடம் உற்று பார்த்த அவருடைய சகோதரர்
brother of Jesus James, who has been looking deeply into the life of Jesus Christ for nearly 30 years.
அவர் மற்ற அப்போஸ்தலர்களைப் போல 3.5 வருஷம் இயேசுவை அறிந்தவர் அல்ல.
He was not like other apostles who knew Jesus only for 3.5 years.
ஒருவேளை சுமார் 30 வருடங்கள் இயேசுனுடைய வாழ்க்கையை தன் வீட்டிலே அவர் பார்த்திருந்தார். அப்புறம் தான் அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரியும் பார்த்தார்.
Earlier he has seen the life of Jesus Christ in his own home and after that he saw Jesus Christ doing ministry for 3.5 years.
மிக நேர்த்தியாய் நாம் வார்த்தையை தியானித்திருக்கிறோம். கடைசியில் பேசின சகோதரர் விக்டர் வந்து நம்ம எப்படி ஐக்கியத்தில் வளரணும்னு சொல்லி நிறுத்தினார்.
Brother Victor stopped with sharing how we can grow in the fellowship.
நானும் அதையே தொடர்ந்து உங்களோடு வலியுறுத்த விரும்புகிறேன்.
I am also willing to continue in the same aspect and I want to emphasize on that particular point.
நம்முடைய சபையின் மேன்மையே ஐக்கியம் பெயரிலேயே இருக்கிறது.
The glory of our church is found in the name itself.
ஆனா நான் பார்க்கிற வரைக்கும் அந்த ஐக்கியம் குறைந்து கொண்டு வருகிறதோ என்கிற பயம் இருக்கிறது.
But I have a fear whether that fellowship is getting on decreased day by day.
குடும்பத்திலே புருஷன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்திலே இருக்கிற ஐக்கியம்.
The fellowship within the family between the husband and wife and the children.
சபையிலே அது 10 குடும்பமா இருந்தாலும் 50 குடும்பமா இருந்தாலும் சின்ன சபையா இருந்தாலும் பெரிய சபையா இருந்தாலும் அந்த ஐக்கியம் வளர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டிய குறையக்கூடாது.
Be it 10 people in a church or 50 people in a church, whether it's a small church or a big church, the fellowship should not go down. The fellowship should go on increasing.
ஆகையினாலே நம்முடைய ஐக்கிய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது என்ன என்று இந்த யாக்கோபு இயேசுவின் சகோதரர் நமக்கு சொல்லிக்
கொடுத்தார். Therefore the brother of Jesus Christ James is telling what are the hurdles to have this fellowship.
யாக்கோபு 3 அதிகாரம் 14 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம்.
James chapter 3 and verse 14 we read like this.
உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள்.
If you are selfish and have bitter jealousy in your hearts, you have no reason to boast.
சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
Your boast is a lie that hides the truth.
இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயும் இருக்கிறது.
This kind of wisdom does not come from God. That wisdom comes from the world. It is not spiritual, it is from the devil.
அடுத்து எவ்வளவு தீர்க்கமா சொல்றாரு பாருங்க.
How specifically he says this.
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்சைகளும் உண்டு.
Wherever there is jealousy and selfishness, there will be confusion and every kind of evil.
கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் ஐக்கிய குறைவு ஏற்படுகிறது.
In the Christian fellowship church, there has been a decrease in the fellowship.
காரணம் நாம் ஞானத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் வளரவில்லை.
The reason is that we have not grown in the heavenly wisdom.
நான் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு வித்திட்ட 2 பேரை நான் தியானித்தேன்.
I have been meditating on 2 people who have put the seed for the growth of this new covenant church.
ஆண்டவர் தான் அஸ்திபாரம், அதுல சந்தேகமே இல்ல.
Jesus Christ is the foundation and there is no doubt about it.
ஆனால் இயேசுவை அறிமுகப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகனிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன்.
But I want to begin with John the Baptist who came to introduce Jesus Christ.
முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தை.
The first word he preaches is repent.
அப்படி சரியாய் மனம் திரும்பினவர்களை அவன் அடையாளம் கண்டு அவனுக்கு அவர்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம்.
He found out who are all repenting and to them he gave baptism.
இயேசு சொல்லும் பொழுது நிக்கோதோம் கிட்ட பேசும் பொழுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய என்று சொல்லும் பொழுது
unless you are born of water and the spirit Jesus was telling to Nicodemus.
2-2-4ங்கிற மாதிரி இயேசு சொன்னார், மனம் திரும்பி விசுவாசித்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்.
He told everything crystal clear that if you repent and believe you will not go to heaven.
யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்.
Unless you believe and repent you will not be able to go to heaven. And those who believed accepted John the Baptist.
யோவான் ஸ்நானகனையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த பரிசேயர்கள் இயேசுவையும் நிராகரித்தார்கள்.
Those who discarded John the Baptist have not received Jesus Christ also.
ஆக நாம் சரியாய் ஆரம்பிக்கணும்.
So we have to correct, begin correctly.
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல டிஸ்ஆர்டர் அப்படின்னு
எழுதி. Wherever there is jealousy and hatred, all kinds of evil will come there.
பொறாமை, இந்த ஜலசிங்கிறத வைராக்கியம்னு சொல்லாம ஜலசின்னா பொறாமை, ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமை.
Yes, jealousy is the envy you have with each other.
வின்சென்ட் பார்த்து நான் எப்ப பொறாமைப்படுவேன்?
When do you think I would have jealousy against Vincent?
என்னை விட ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் பெட்டரா இருந்தா, என்ன நேத்து வந்த ஆளு நம்ம சீனியர் பிரதர் நம்மளோட விட போறாரு அப்படின்னு ஒரு பொறாமை.
This fellow, he came only yesterday and now he is competing with me and he is becoming better. I have a jealousy against him.
அப்புறம் விரோதம்,
hatred,
பகை,
hatred.
அது எதனால வருது?
Why does this hatred come?
நான் எனதுன்னு எனக்கானதை நான் தேடுகிறதுனால தான் பகை வருது.
It is because I seek my own.
சுயநலம் எங்கே இருக்கோ அங்கே பகை இருக்கும்.
Wherever there is selfishness, there will be hatred.
அப்போ ஆழமாய் நாம் ஐக்கியத்துக்கு தடையாய் இருக்கிற இந்த பெருமையையும் சுயநலத்தையும் நாம் கண்டு கண்டு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும்.
So these two things, jealousy and selfishness, which are blocks for building a fellowship, we'll have to identify and remove it from our lives.
இயேசு அதைத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அஸ்திவாரமிட்டார்.
Jesus Christ put a foundation for this kind of life.
காலையிலே கேட்டது போல 10வது கற்பனையை கைக்கொள்றதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை.
As we heard in the morning, we need the power of the Holy Spirit only for obeying to the 10th commandment.
உங்களுடைய பெருமையையும் சுயநலத்தையும் அழிப்பதற்கு தான் ஆவியானவர் வல்லமை வேண்டும்.
We need the power of the Holy Spirit only to destroy this selfishness and jealousy.
அப்ப புதிய உடன்படிக்கை சபையில் உட்கார்ந்திருக்கிற நாம் அதை தீர்க்கமாய் உணர்ந்திருக்க வேண்டும்.
Those who are sitting in the new covenant church, we need to specifically identify these things.
ஒவ்வொரு நாளும் நான் என் பெருமையையும் சுயநலத்தையும் குறித்து மனம் திரும்ப வேண்டும்.
Every day I need to repent of this hatred and selfishness.
இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இயேசுவே இந்த வேறாகிய இந்த சுயநலத்தையும் பெருமையையும் நீ வேரோடு மரத்தை வெட்டி வீழ்த்தி நீர் என்று விசுவாசிக்க வேண்டும்.
If you are believing in the Lord Jesus Christ, we also have to believe that Jesus Christ had put his axe and removed the selfishness and the hatred and jealousy at the root level.
இதை செய்யாத பட்சத்தில் தான் ஒரு குடும்பத்திலோ சபையிலோ உரசல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள்.
All the confusions, hatred and discord comes when you don't do this.
நான் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறேன்.
I see John the Baptist.
அவன் தன்னுடைய அழைப்பிலே உண்மையில் உள்ளவனாக இருந்தான்.
He was true to his calling.
அவன் வெட்டுக்கிளியையும் காட்டுத் தின்னையும் சாப்பிட்டான்.
He was eating the grasshopper and the wild honey.
அவன் எங்கேயோ காட்டிலே வாழ்ந்தான்.
Locust and honey, and he was living in a forest.
திடீர்னு ஜனங்கள்கிட்ட வருவான், பாவத்தை குறித்து கண்டிப்பான், மனம் திரும்புங்கள் என்று சொல்வான். மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு மறைந்து விடுவான்.
Suddenly he will appear among the crowd and he will preach on repentance. He will baptize those who repent and then he will disappear.
ஆனால் இயேசு அப்படி இல்ல.
But Jesus Christ was not like that.
நல்லா கவனிங்க.
Please listen carefully.
நாம ஐக்கியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம்.
We are now speaking about fellowship.
இரண்டு நேருக்கு மாறான வித்தியாசம் உடையவர்கள் எப்படி ஐக்கியமாக இருந்தார்கள் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது.
Bible teaches us how two people who are contradicting each other or who are completely different could have fellowship.
இயேசுவோ ஜனங்களோடு இருந்தார்.
Jesus Christ was with people.
இந்த யோவான் ஸ்நானகனுடைய பேச்சை கேட்ட அந்த இரண்டு சீசர்கள், முதல் சீசர்கள் யோவான் அப்போஸ்தலனும் அந்த ஆண்ட்ரூவும் கேட்ட முதல் கேள்வி, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டியோட நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு தான்
கேட்டாங்க. The first disciples, who are the disciples of John and the other disciple, as soon as they heard that Jesus Christ was the Lamb of the world, they asked him where he was staying.
வந்து பாருன்னு இயேசு சொன்னார்.
Jesus said, come and see.
அப்படின்னா நம்முடைய வீட்டுல வந்து பார்க்கணும்.
So people should come to our house and see.
Appo Yesuvayum Yovan Snanaganeyum avargalkulle irundha vithyasamana vaalvilum ooliyathilum irundhadai satchu sindhichu paarunga.
Just meditate on how Jesus Christ and John Baptist, they were completely different together.
Yesu peyar pettar ivan bhojana priyan madhumanam kudikiraan naanga.
Jesus, they were telling about Jesus that he is a gluttonous man and he is a drunkard.
யோவான் ஸ்நானகனோ காட்டிலே இருந்தான், இவரோ ஜனங்களோட இருந்தார்.
John was living in the forest or desert and Jesus Christ was living among the people.
ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் இயைந்து ஊழியம் செய்தார்கள்.
But both of them were in fellowship while doing the ministry.
புதிய ஏற்பாட்டு சபையில வித்தியாசமான வரமுடைய சகோதரர்கள் ஏன் இன்றைக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை?
In the new covenant church, why two brothers who having different callings are not able to join together and do the ministry?
சரி, ஜீவியத்தில தான் இப்படி டூ டிஃபரண்ட் லைஃப் ஸ்டைல் ரெண்டு பேருக்கு இருந்தது, ஊழியத்தில் எப்படி இருந்தது?
As far as the life is, lifestyle is concerned, they were different. And what about the gifts of the Spirit?
இயேசுவோ பலவிதமான அற்புத அடையாளங்களின் மூலமாய் சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசம் படிக்க நிரூபித்தார்.
Jesus Christ proved his gospel through many miracles and signs.
ஒரு காலகட்டத்தில் யோவான் ஸ்நானகனே வந்து கேள்விப்பட்டு அவரோ ஜெயிலில் இருக்கிறார். யோவான் ஸ்நானகன்,
John the Baptist was in the prison.
அவர் கேள்விப்பட்டு இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்பி, என்ன எல்லாரையும் விடுதலை ஆக்குறீங்க, பிசாசு ஓடுது, வியாதி சோகமாகுது, என்ன ஏன் சிறையில வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு விட்டார்.
So he sent people to Jesus Christ to question him, you are doing lot of miracles and you are releasing people from the devil's bondage, I am in the prison, why you are not able to do this miracle?
யோவான் 7 அதிகாரம், லூக்கா 7 அதிகாரத்துல தெளிவா எழுதியிருக்கு.
It is written very clearly in the gospel according to St. Luke.
யோவான் ஸ்நானகன் கேள்விப்படுகிறார்.
John the Baptist hears about Jesus Christ.
இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்.
He hears about Jesus Christ.
நீதிமன்ற சிறைச்சாலையில் இருக்கிற என்னை ஏன் இயேசு விடுவிக்கல?
According to because of righteousness I am in prison, why Jesus is not able to deliver me?
அப்பதான் அவருக்கு அவிசுவாசமே வருது.
Unbelief starts at that time for John the Baptist.
இது நமக்கு எச்சரிப்பா எழுதப்பட்டிருக்கிறது.
This is written for our admonition.
அருமையான சகோதர சகோதரிகளே,
my dear brothers and sisters,
எப்ப நாம அவிசுவாசம் ஆயிரும் தெரியுமா?
Do you know when we become, we have unbelief?
பெருமையா இருக்கும் பொழுது.
Whenever we are proud.
தாழ்மையா இருக்கிறவர்கள் எப்பயும் விசுவாசிக்க கூடும்.
Those who are always humble will be able to believe always.
யோவான் திடீர்னு தன்னை ஒரு பெரிய மனுஷனா நினைக்க ஆரம்பிச்சார்.
John the Baptist suddenly thought that he was a big man.
என்ன அங்க செத்த ஒரு சின்ன பிள்ளைய எழுப்பினாரா, இங்க வியாதி சோகமாகுது, கடைசியில நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை அவர் ஏன் ஒண்ணும் செய்யல, அவர் தானா இங்க வரணுமா?
Here sicknesses are being healed there on small child who is dead is being risen from the dead and I am here suffering, why he has not come to deliver me? Is he the real Jesus Christ?
பாத்தீங்களா, அவிசுவாசம் அப்புறம் ஐக்கியத்தில் ஒரு விரிசல்.
Have you seen here? First unbelief comes and then there's a gap in the fellowship is happening.
அப்படி நம்ம மத்தியில இருக்கக்கூடாது.
It should not be like that in our midst.
அதற்கு மாறாக நாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும்.
Instead of that, we have to honor each other.
யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதுக்கு நான் தகுதி இல்லை என்று சொன்னார்.
You know what John the Baptist said? I am not even worthy to remove the ratchet of the sandals.
இயேசுவோ யோவான் ஸ்நானகனை எப்படி உயர்த்தினார்?
How Jesus Christ lifted up John the Baptist?
ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் அவனை விட பெரிய ஒருவனும் இல்லை என்று சொன்னார்.
No man ever born out of a woman is greater than John the Baptist.
ஒரு குடும்பத்தில் புருஷன் மனைவி இப்படி ஒருவரை ஒருவர் உயர்த்திக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இங்க ஐக்கிய குறை வரும்?
As long as a husband and wife exalt each other like this, how can the discord come in between them?
ஒரு சபையை நடத்துகிற இரண்டு மூப்பர்கள் வின்சென்டும் பிரபாகரும் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் தாழ்த்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா எப்படி அங்க பிரிவினை வரும்?
When two brothers like Prabhakar and Vincent, if they go on humbling each other, how can the fellowship be destroyed?
நம்முடைய பெருமையும் சுயநலமும் தான் வேறா இருக்கிறது.
It is the selfishness and the pride which is the evil root.
நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்திருக்கிற அநேகம் பேருக்கு எங்களுக்கு சபையை குறித்த வெளிப்பாடு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க.
Many of you are thinking that you got a revelation about the Church of Jesus Christ.
எத்தனையோ மூப்பர்கள் கூட இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், சபையை குறித்து எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அதனால நாங்க சபையை கட்டிட்டு இருக்கோம்.
Even many moopers are telling that we got a revelation about the new covenant church and we are building that new covenant churches.
என்னோட வார்த்தைக்கு திருப்புங்க.
Please turn along with me.
லூக்கா 6 அதிகாரம்.
To Luke chapter 6.
காலையில அவர் ராம் முழுவதும் ஏன் ஜெபித்தார்ங்கறதை பார்த்தோம்.
Morning we heard why Jesus Christ was praying throughout the night.
ஆனா அந்த கான்டெக்ஸ்ட அதுக்கு முன்னாடி சில வசனங்களை தியானிச்சு பாருங்க.
Just meditate on which context it was written.
அது என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குறார், அது ஓய்வு நாளில் சுகமாக்குறார்.
He was healing the sick people and he was doing it in a Sabbath
ஆனா திருப்பி திருப்பி அதை செய்த உடனே அவர்கள் மூர்க்கம் கொண்டு அவரை கொல்ல வகை தேடினார்கள்.
Many Pharisees again and again when they saw this thing happening they became very angry and they wanted to kill Jesus.
Luke chapter 6 and verse 11. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள்.
The Pharisees and the teachers of the law got so mad they couldn't think straight. They talked to each other about what they could do to Jesus.
இயேசு என்னைப் போல தான் மாம்சத்தில் இருந்தார்.
Jesus was like me in the flesh.
எனக்கு பயம் ஏற்பட்டா நான் என்ன செய்வேனோ அதைத்தான் அவரும் செய்தார்.
Whatever I would do if I am afraid, the same thing Jesus was did.
அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் நமக்கு பயம் ஏற்பட்டோடனே நம்மை நேசிக்கிற அப்பா அம்மா கிட்ட தான்
போய். Whether it's a small children or grown up children, when they have a fear, they go to their parents.
ஆகையினால இயேசு என்ன செய்தார்னு சொன்னா ராம் முழுவதும் பிதாவோடு பேசினார். அதான் ஜபம்.
So throughout the night Jesus was talking to the heavenly father and that was the prayer.
அந்நாட்களிலேன்னு எழுதியிருக்குங்க.
It is written that in those days.
ஒரு நாள் அல்ல அது.
It was not happening on a one day.
பல முறை பல நாட்கள்.
It was happening on many days.
அநேக நாட்களிலே அவர் அப்படி ஜெபித்தார்.
Many days he was praying like that.
பயத்தினால் அவர் சோதிக்கப்பட்ட உடனே பிதாவை பற்றிக்கொண்டார்.
As soon as he was tempted through fear to be afraid of, he went and clung to Jesus, heavenly father.
நாமும் இயேசுவை எப்படி பின்பற்ற முடியும்?
It is possible that we also can follow Jesus Christ.
நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாம் பயந்தோமானால்,
whatever happens when we fear,
நாம் நம்முடைய பிதாவை கட்டிக்கொள்ள வேண்டும்.
We should go and embrace our heavenly father.
இங்கே அவர் என்ன ஆலோசனை சொன்னார்னு நினைக்கிறீங்க? ஜெபத்துல இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அதற்கு என்ன பதில் கிடைத்ததுன்னு நினைக்கிறீங்க?
What do you think the answer Jesus got from his heavenly father when he prayed?
அதான் அவன் காலையில கேட்டோம், 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார்.
The morning we heard that Jesus chose 12 disciples.
ஆனா 12 பேரை தெரிந்து கொள்றதுக்கு அவ்வளவு நேரம் ஜெபிக்கணுமா?
Should he pray for so much time in order to choose the 12 apostles?
நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
You know what is the meaning of this verse?
ராம் முழுவதும் பிதா இயேசுவை, மகனே நீ தனியாய் இதை செய்ய முடியாது, தனியாய் இந்த பூமியில் நீ ஒன்றும் செய்ய முடியாது, சபையை கட்டணும், ஆகையினால 12 பேரை தெரிந்து கொள்ளுன்னு
சொன்னார். Probably I think that the heavenly father would have told him, Jesus, you cannot do this alone, you need other people to build the church.
இப்ப நேர்த்தியா பாட்டு பாடணும், முடியாது முடியாது.
We sang a song nicely, I cannot do that without Lord.
தேவனை பார்த்து மாத்திரமல்ல,
not only looking unto God,
ஒருவரையொருவர் பார்த்து சொல்லணும்.
Seeing each other we should be able to tell.
குடும்பத்துல புருஷனும் மனைவியும் ஒருவரையொருவர் பார்த்து நான் தனியாய் ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் நினைத்தது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் சொல்லணும்.
Husband and wife should tell each other, I cannot do it alone, God has joined us together so that we can do jointly.
சபையில ரெண்டு குடும்பம் இருந்தாலும் 20 குடும்பம் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாய் இருந்து நாங்கள் ஒன்றை சாதிப்போம் என்று சொல்லணும்.
Whether there are 2 families or 20 families in the church, they all should be united and they should do what God wants them to do.
ஒரு நாள் அல்ல, அநேக நாட்கள் இயேசு அப்படி ஜெபித்து தான் சபையை குறித்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார்.
Not only one day but he prayed many days and he got a revelation about the church.
நம்மிலே அநேகம் பேர் சபையை குறித்து தெரியும் என்று சொல்லுகிறோம், ஆனால் அந்த தேவையை உணர்ந்ததாகவே இல்லை.
Many of us know that we know about the church but we have never realized, we have not come to a point of need.
இப்படி ஆண்டவர் இயேசுவை, பிதா இயேசுவை நடத்தி அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார். அப்புறம் தான் அங்க சபை உருவானது.
When heavenly father led Jesus Christ, he chose the 12 apostles and the church was formed.
நம்மிலே அநேகம் பேர் நீதிமான்களா இருக்கிறோம்.
Many of us are righteous people.
ஆனால் அந்த நீதிக்கேற்ற சமாதானம் இல்லை.
But we don't have the peace which flows out of this righteousness.
அப்படியே யாக்கோபு நாம் முதல்ல எடுத்த வசனத்தை பாருங்க.
Let us go back to the verse which I have taken in James.
நாம வாஸ்தவம் 17 வசனத்துல
17th verse we read.
ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும்.
The wisdom that comes from God is like this. First it is pure. It is also peaceful, gentle and easy to please.
18th vasanathile neediyagiya kaniyanadu samadhanathai nadappikkiravargalale samadhanathile vidaikkapadugirathu.
18th verse, people who work for peace in a peaceful way get the blessings that come from the right living.
Neediyum samadhanamum onrai ondru pinaindathu.
The righteousness and peace are mingled with each other.
Naam neediyangal endru sonnal naam inakkam ullavargala irukka vendum.
When we say that we are righteous people, we should be gentle.
Yesu அவரை விட நீதிமான் இந்த பூமியிலே யாருமே இருந்திருக்க முடியாது.
No other person would have been more righteous than Jesus Christ.
ஆனால் அவர் யோவானோடு ஸ்நானகனோடு ஐக்கியமா இருந்தார்.
But he was in fellowship with John the Baptist.
அது மாத்திரம் இல்ல.
Not only that.
12 அப்போஸ்தலர்களோடு ஐக்கியமா இருந்தார்.
He was in fellowship with all the 12 apostles.
கடைசியில அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கடைசி அந்த ராபோஜனத்திலே அப்பம்பிக்கிற நாளிலே நீங்கள் அல்லவா என்னோடு உடன் நின்றவர்கள் என்று நன்றி சொன்னார்.
He was thanking the disciples on the previous night when he was having the Lord's Supper, Passover, and he told them, "You are all the people who stood with me in my difficult times."
அது ஏதோ பேச்சுக்கு சொன்னாரா?
Did he say that for name's sake?
மூன்றரை வருஷம் நீங்க என்னோட பின்னாடி அலைஞ்சீங்களேப்பா, மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு நான் போற இடத்துக்கு எல்லாம் வந்தீங்களேப்பா.
3.5 years you left your wives and children and families and you followed me all through the 3.5 years.
ஆண்டவருக்கு என்று வைராக்கியம் பாராட்டினால் நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
All of us who have a zeal for the Lord, we also should be like that.
இயேசுவை தவிர வேற எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம்.
I don't want anything else other than Jesus in this world.
அதோடு சேர்ந்து அப்படிப்பட்டவர்கள் இணக்கமாக இருப்பார்கள்.
Along with that, people who have this kind of attitude will be gentle and they will be in fellowship with each other.
அந்த அப்போஸ்தலர்கள் அவரோடு ஒன்றாய் இருந்தார்கள். இயேசுவும் அவர்களுக்காக நன்றியுடையவராய் இருந்தார்.
All the disciples were in unity with Jesus Christ and Jesus Christ was thankful to those disciples.
ஆனா என்னுடைய பாரம் என்னன்னா, நம்மிலே அநேக நீதிமான்கள் உண்டு, ஆனால் அதற்கேற்ற அந்த சமாதானம், இணக்கம், ஐக்கியம் இல்லாமல் நாம் தனித்தனியே நின்று கொண்டிருக்கிறோம்.
My concern is that there are many righteous people among us and without having peace, gentleness and co-working with each other, you are like individuals standing alone.
34 வருஷமாய் தூத்துக்குடிக்கு வருகிற சகரியா பொன்னன் இங்கு இருக்கிறார். ஆகையினால் 2000 பேர் கூடியிருக்கிறார்கள்.
Because Brazak, who has been coming here for past 34 years, has come here, 2000 people have gathered here.
அவர் இல்லாமல் போனால் இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இப்படி ஒரு கூட்டம் கூடுமா?
If he is not there, will there be a crowd like this?
இதுதான் என்னுடைய நேர்மையான கேள்வி.
This is my honest question.
நானும் என்னை அப்படித்தான் கேட்டுக்கொள்கிறேன்.
I ask myself like this.
அது கிராமமா இருந்தாலும் பட்டணமா இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறார்களா?
Whether it is a village church or whether it is a church in a town, are they all in unity?
இவர்களை ஒன்றாக்குவது எது?
Which binds them together?
ஒரு உபதேசமா?
Is it a doctrine which unites
them? ஒரு நபரா?
Or is it a person who unites them?
அப்படியானால் அது சபை இல்லை.
If that were so, it is not a church.
இயேசு தலையா இருக்கிறார்.
Jesus Christ is the head.
புருஷன் மனைவி எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அதுபோல இயேசுவும் யோவான் ஸ்நானகன் ஒன்றாக இருந்தது போல இரண்டு சகோதரர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள்.
As Jesus Christ and John the Baptist were one, as husband and wife were united, the same way both elders should be united.
நம்மிலே அநேகம் பேர் நீதிமான்களாக இருக்கிறோம்.
Among us many are righteous people.
ஆனால் அந்த நீதிக்கேற்ற இணக்கம், சமாதானம், ஐக்கியம் இல்லை.
But there is no peace, fellowship and gentleness which towards the righteousness.
நான் சோர்ந்து போகல.
I did not get discouraged.
நான் வேத வார்த்தையிலிருந்து உற்சாகம் தான் அடைந்திருக்கிறேன்.
I have been encouraged through the word of God.
2 கொரிந்தியர் இருக்குவாங்க என்னோட.
Along with me, turn to 2 Corinthians.
பவுல் ஊழியம் செய்த பொழுதும் சபையிலே அப்படி பொய் ஊழியக்காரர்கள், பொய் அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள்.
Even when Paul was ministering, there were false apostles and false ministers.
பணத்துக்காக ஊழியம் செய்தார்கள்.
They were ministering for money.
நம்ம சபையில பணத்துக்காக ஊழியம் செய்யாமல் கனத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு.
In our church there are not people who serve for money but there are people who serve for honor.
சகரியா போன எல்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் நான் உற்சாக ஊழியக்காரன்.
As long as I am found, my name is found in the elders list, I am a very encouraging servant of God.
அவர் மூப்பர் இல்லைன்னு சொல்லிட்டார்னா அவ்வளவுதான்.
When he says that you are no more an elder, that's all, everything is gone.
பெங்களூர் கான்பரன்ஸ்க்கு போயிட்டு வந்தா நீங்க ஆவிக்குரியவர்கள்.
If you attend the Bangalore conference, you think that you are spiritual.
விழித்துக் கொள்வோம் சகோதர சகோதரிகளே.
Let us awake, my dear brothers and sisters.
என்னை கட்டி இருப்பது எது?
Which unites me, which binds me?
சமாதானம்,
peace,
இணக்கம்,
gentleness,
ஒருவரை ஒருவர் மேன்மையாய் எண்ணுவது,
esteeming each other more valuable.
உன்னை அல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்வது.
Seeing each other, telling them that I cannot do anything without your help.
ஆனா இப்படி ஆவி இல்லாத பரிசேயர்கள் கொரிந்து சபையிலேயும் இருந்தார்கள்.
But there were Pharisees who didn't have this kind of spirit even in the church of Corinth.
கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலும் இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்.
If they were found in Christian fellowship church, I would not be amazed.
2 கொரிந்தியர் 11 அதிகாரம்
2 Corinthians chapter 11
14 வசனத்துல பாருங்க.
See 14th verse.
அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே.
That does not surprise us because even Satan changes himself to look like an angel of light.
15 ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமல்லவே.
So next verse, so it does not surprise us if Satan's servants make themselves look like servants who work for what is right or for righteousness.
அப்படினா இங்க என்ன பவுல் பார்க்கிறார்?
What does Paul see here?
சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் போல தோற்றமளிக்கிறார்கள்.
Those who serve devil looks like those who serve God.
பரிசேயத்தனத்தினால் தங்களை தாங்களே உயர்த்தி மேன்மை பாராட்டுகிற பெருமைக்காரர்கள் பாவிகள் நீதியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Those who are sinners who boast themselves that they are the righteous people, they are serving devil and they are wearing the garments of angel of light.
நான் கண்டதை தான் சொல்லுகிறேன்.
Whatever I have seen, I am telling.
தேவனே சாட்சி.
God is my witness.
உங்களை குற்றப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல.
It is not my motive to accuse you.
நம்மிடத்திலே நீதிமான்கள் உண்டு.
In our midst, there are righteous people.
அவர்கள் நீதியின்படி வாழ்கிறார்கள்.
They are living according to righteousness.
பரிசேயர்களைப் போல.
They are like Pharisees.
ஓய்வு நாளை அர்த்தம் தெரியாத பரிசேயர்கள் இயேசுவையே குற்றப்படுத்தினார்கள்.
The Pharisees who do not know the meaning of Sabbath, they were accusing Jesus Christ himself.
வேத வார்த்தையிலே எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற ஆவியை அறியாதவர்கள் இன்றைக்கு பரிசேயர்களாய் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலும் உட்கார்ந்திருக்கிறார்கள்.
Those who do not understand the spirit behind every verse are sitting in CFC churches as servants.
விழித்துக் கொள்வோம்.
Let us awake.
நீதி கேட்ட தாழ்மை என்னிடத்தில் இருக்கிறதா?
Do I have the humility according to righteousness?
என்னை விட வித்தியாசமாய் மாறுபாடாய் நடக்கிற ஊழியம் செய்கிற ஒருவரை பார்த்து நான் உங்களோடு சேர முடியாதுன்னு சொல்றேனா?
Do I say that I cannot join with you because you have different kind of ministry and different kinds of gifts?
இரண்டு வித்தியாசமான வரமுடைய ஊழியர்கள் ஊழியம் செய்ய முடியவில்லை.
Those two people who have different kinds of gifts are not able to join together and do a ministry.
அற்புத அடையாளங்களை செய்த இயேசு யோவானை கனமணினார்.
Jesus Christ who did signs and miracles, he esteemed John the Baptist.
இயேசு வந்து சபைக்கு வெளியே செய்கிற ஊழியம் செய்கிற சுவிசேஷகர்களை போல.
Jesus Christ is like an evangelist who does the ministry outside the church.
யோவான் ஸ்நானகன் நீதியை பிரசங்கித்து சபையின் தரத்தை பாதுகாக்கிற நீதியின் பிரசங்கி சபைக்கு உள்ளே ஊழியம் செய்கிறவர்.
John the Baptist is like a person who is inside the church who preserves the righteousness and the standard of the church, who preaches on repentance.
ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வித்திட்டார்கள்.
But both of them joined together and sowed the seeds for the kingdom of God.
நம்முடைய சபையிலே அப்படி சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஊழியம் செய்கிறவர்கள் ஒன்றாய் இல்லையே.
But in our churches, those who work inside the church and those who work outside the church are not able to come together and in unity.
யோவான் 10 அதிகாரம்
John chapter 10
இயேசுவை தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
I am showing only Jesus Christ.
இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னா இயேசு இப்படி ஊழியம் செய்கிறாரு, பலவிதமான அற்புதங்கள் நடக்குது.
Jesus is doing a ministry like this and lot of miracles are happening.
ஆனா அந்த ஜனங்கள் வந்து அதை விளங்கிக்கொள்ளாம நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன் இவர் சொன்னதுனால கல்லெடுத்து எறிகிறாங்க.
These people without understanding that just because Jesus said that I and the Father are one, they started throwing stones at him. 38
நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார்.
But if I do what my father does, you should believe in what I do. You might not believe in me, but you should believe in the things I do. Then you will know and understand that the father is in me and I am in the father.
அவங்க கல்லெடுத்து எறிகிறதுனால அடுத்த வசனம் 39 அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார்.
39th verse, they tried to get Jesus again, but he escaped from them. Next verse, then he went back across the Jordan river to the place where John began his work of baptizing people.
Yen kelvi kettingla?
Did you ask a question why he went there?
Andavare ninga yen Yohanan Sanagan thangina edathil poi thanginga?
Lord Jesus, why did you go to the place where John the Baptist is staying?
Badhil ange irukku.
The answer is also written there.
41st vasanathile
41st verse
anegar avaradathil vandu
and many people came to him.
Yohan oru arthavathiyum seyyavillai.
They said John never did any miraculous signs.
Aagilum ivarai kurithu Yohan sonnadellam meyya irukkirathu endrar.
But everything John said about this man is true.
அவ்விடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம்
உள்ளவர்களான அற்புத
அடையாளங்களை செய்த கனம் பண்ணி அங்க ஏன் போனார்னா அப்பா இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த இடத்துல நாம் போய் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு போய் தங்கி அங்கே அவர் அநேகம் பேரை விசுவாசத்தில்
நடத்தி and he stayed there and he led many into repentance.
கடைசியாய் அங்க யாக்கோபுல பட்சபாதம் இல்லாததுன்னு வாக்குறோம்.
We read in James that do not be partial.
யோபுவின் வாழ்க்கையில ஒரு வசனத்தை காண்பித்து நான் முடிக்கிறேன்.
I would like to close by quoting a verse from Job.
உங்களுக்கு தெரியுமா யோபு வந்து தேவனை தரிசித்தான்.
Job has seen the Lord.
அவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு முகமுகமாய் தேவனை தரிசித்தான்.
After all the difficulties he saw God face to face.
தேவனை தரிசித்தோம் சொன்னா நாம மறுரூபப்படணும் இல்லையா?
When we say that we are seeing God we should be transformed.
ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பி விசுவாசித்து இயேசுவை தரிசித்தேன் சொன்னா இயேசுவை போல் மாறிக்கிட்டே இருப்பேன்.
Every day when I repent and believe and see Jesus Christ I would be transformed into the very same image of Jesus Christ.
இப்ப யோபுவை பார்த்து தேவனை தரிசித்த பிறகு நீ என்ன தப்பா புதுசா அவனை மாத்திக்கிட்ட அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவார்?
When you see Job and ask him, after seeing God, what did you change in your own life?
அவன் என்ன பதில் சொல்வான் தெரியுமா?
You know what reply he would give?
நான் ஆம்பளை பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் சமமா வளர்க்கல பாரபட்சம் காட்டினேன் அதைத்தான் நான் குறித்து மனம் திரும்பினேன்னு சொல்லுவான்.
Probably he would say, I have boy children and girl children and I have shown partiality. Now I have learned that I should not show any partiality.
யோபுவின் கடைசி அதிகாரம்
Job last chapter
42 ஆம் அதிகாரம்
chapter 42
15 வசனம்
verse 15
அவனுடைய மகள்களை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை.
About his daughters it is written like this. Job 42 and verse 15. Job's daughters were among the most beautiful women in all the country.
அது தேவனுக்கு மகிமை.
That is a glory for God.
ஆனால் யோபுவினுடைய மகிமை என்ன?
But what is the glory of Job?
மீதி வசனத்தை வாசிங்க.
And like their brothers they each got a share of their father's property.
யோபு அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான்.
Yeah, like their brothers, he got a share for their father's property.
நீங்க முதல் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா நான் சொல்றது சரின்னு ஒத்துக்கொள்வீங்க.
When you go to the first chapter, you would agree probably that what I say is true.
அங்க ஆண்களுக்கு தான் அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். அவர்களுடைய பிறந்த நாளிலே தான் அவர்கள் பாவம் செய்திருப்பாங்களோன்னு சொல்லி பலி செலுத்தினான்.
In the first chapter, he was honoring his men children more than the women children. And he was sacrificing to the Lord thinking that probably during the celebration of their birthday they would have sinned.
பெண்கள் மகள்களை அவன் அப்படி சமமாய் பாவிக்கவில்லை.
Sons and daughters he did not treat them equally.
அங்கே விருந்து வந்துச்சுன்னு சொன்னா அவங்க மூணு பெண் பிள்ளைகளையும் அழைத்திருந்தார்கள் அவர்கள்.
Whenever there is a feast they would call the three daughters.
அருமையான சகோதர சகோதரிகளே,
my dear brothers and sisters,
நம்முடைய குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்த வேண்டும்.
We should treat our sons and daughters equally, honoring both of them the same level.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சபையிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.
Spiritually speaking, in the church, there is no difference between sisters and brothers.
ஊழியத்தில் வேணா அதுவும் டெம்பரரியா இங்க இருக்கிற மண்ணுக்குரிய சபையில வேணா பெண்களுக்கு ஆளுகை செய்யற உரிமை இல்லாமல் இருக்கலாம்.
Probably there's no lording of ministry which lords over men in this earth in the temporary church.
சகோதரிகளே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Sisters, I want to encourage you.
நீங்கள் புருஷனை விட எந்த அளவிலும் குறைந்தவர்கள் அல்ல. தேவனுடைய கிருபையை சமமாய் பங்கிட்டுக் கொள்ள அழைத்த தேவ புத்திரிகள்.
You are all daughters of God who are called to have equally in yoke with the heirs of life, grace.
அதனாலே நாம் ஒன்றுபடுவோம்.
So let us unite.
குடும்பமாய் ஒன்றுபடுவோம்.
As a family, let us be in unity.
சபையாய் ஒன்றுபடுவோம்.
As a church, let us be in fellowship.
மூப்பர்களே,
elders,
நாம் ஒன்றுபடுவோம்.
Let us all be together.
சாத்தானை காலின் கீழ் வைப்போம்.
Let us put Satan under our feet.
நம்மை இணைக்கிறவர் சகரியா போன அல்ல.
He who unites us is not the Zach.
நம்முடைய ஹெட்குவார்டர்ஸ் பெங்களூர் அல்ல.
Bangalore is not our headquarters.
நான் பார்க்கிறேன், எந்த கிராமத்துக்கு போனாலும் பட்டணத்துக்கு போனாலும் அங்கே,
wherever I go, whether it be a village or a town,
அங்கே ஐக்கியம் இருந்தால் மாத்திரம் தான் நான் சந்தோஷமா திரும்பி வருவேன்.
I would return happily whenever I find an unity there.
ஆனால் அங்க உரசல் இருக்குன்னு தெரிஞ்சா நான் துக்கத்தோட தான் வரேன்.
But whenever there is a friction, I would return with a burdened heart and a grief.
நம்ம எல்லாரும் மனந்திரும்புவோம்.
Let us all repent.
மூப்பர்கள் முதற்கொண்டு மறந்துடும்போம்.
Starting from the elders, let us repent.
இந்த புதிய வருஷத்திலே தேவன் நம்மோடு இருப்பார்.
In this new year, God will be with us.
Amen.
Amen.
நான் சபையிலே அவருடைய ஆனந்த ஞானத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
I thank God for because we are hearing His manifold wisdom in the church.
மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 12 அத்தியாயம் 42 வசனம்.
The Gospel according to Matthew chapter 12.
அங்கே தென் தேசத்து ராஜஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
Here we read about the queen of Sheba.
அந்த சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை பார்ப்பதற்காக அவர் அங்கே பூமியுடைய கடகோடியிலிருந்து அவள் அங்கே வந்தாள் என்று சொல்லி நான் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம்.
We read here that this queen came from a far country to see the wisdom of Solomon.
அந்த நாட்களில் அந்த இயேசுவாகி அந்த ஞானம் நிறைந்த அந்த இயேசுவை காணுவதற்கு அங்கிருந்த தேசத்தில் இருக்க அனைவருடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது.
Those days, you know, many people's eyes were blind to see the wisdom that was in Jesus Christ.
ஆண்டவர் சொல்வார், ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த ஸ்திரீ வந்து இங்க இருக்க எல்லா ஜனங்களையும் குற்றப்படுத்துவாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க.
The Lord was telling on the day of judgment this queen, she will condemn the people around those who are standing there.
நான் வாழ்கிற நாட்களில் நான் இயேசுவை தரிசிக்க விரும்புகிறேன்.
In these days, in the days I am living, I want to see Jesus Christ.
எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களில் நான் இயேசுவை தரிசிப்பதே என்னுடைய பாக்கியமா நான் எண்ணுகிறேன்.
I consider it a great blessing to see Jesus Christ in my life.
என் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமே இயேசுவில் நிறைந்திருக்க அந்த ஞானத்தை நான் படித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
The most important thing in my life is to know the wisdom that was in Jesus Christ.
ஏனென்றால் அவருடைய ஞானம் மாத்திரமே என்னை இந்த பூமியில என்னை வாழ வைக்க முடியும்.
Because I believe only His wisdom will help me to live this life in this earth.
நாம் வாழ்கிற இந்த காலமானது ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
I am living in the last days.
இந்த காலகட்டத்திலே பணமோ முன்னறிவோ இல்ல அனுபவமோ உதவாது.
In these days, you know, money, experience, nothing will help us.
ஞானம் தான் வேண்டும்.
Only wisdom is needed.
அந்த ஞானம் நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியாது.
I'm becoming that wisdom.
என்னுடைய அனுபவத்தினாலே சம்பாதித்துக் கொள்ள முடியாது.
I cannot earn by my experience.
நான் வயதாகி விட்டது, எனக்கு அனுபவம் இருக்கிறபடினாலே எனக்கு இந்த காரியத்தை நான் சரியாக செய்து விடுவேன் என்று நான் சொல்ல முடியாது.
Because I'm old, because of my experience, I can learn all this. I can't say like that.
நான் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், வயதானவர்கள் ஒரு புத்தியனமாய் செய்த காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன்.
I have seen many older people who have done unwise things.
ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தையே சார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Because they have depended on their experience.
ஞானம் நிறைந்தவராய் இயேசுவை அவளை சார்ந்து கொள்ளவில்லை.
They have not depended on Jesus Christ who was full of wisdom.
இங்க அமர்ந்திருக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் அயோத்தியர்கள் ஒவ்வொருவரும் நான் பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால்,
I want to tell to all the people who are sitting here, little children and the older people.
நாம் எல்லாருமே குறைவுடையவர்கள்.
We all lack something.
நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 வயதிலே ஞானம் நிறைந்தவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
But we read in the scripture that our Lord Jesus Christ was full of wisdom even when he was 12 years old.
அவர் இளம் வாலிபனாக இருக்கும்போது ஒரு ஞானம் நிறைந்தவராக இருந்தார்.
When he was young, he was full of wisdom.
33 வயசுடையவராக இருக்கும்போது ஞானத்தில் நிறைவுடையவராக இருந்தார் அவர்.
And when he was 33 years old, he was full of wisdom.
நாம் இங்க அமர்ந்திருக்கிற வாலிப தம்பிகள் வாலிப தங்கைகளா இருக்கிற பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிற காரியம்
என்னவென்றால்,
இயேசு நிறைந்திருந்த அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாங்க.
The Lord Jesus Christ came so that the wisdom that he had, we should inherit that wisdom.
எந்த காலமும் இல்லாத ஒரு சிக்கலான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
We are living in the most difficult days.
இந்த காலகட்டத்திலே ஞானம் தான் நம்மளை, இயேசுவின் ஞானம் தான் நம்மளை விடுவிக்கும்.
Only the wisdom that was in Jesus will deliver us.
உதாரணமாக கொலோசியின் புத்தகம் 2 அத்தியாயத்தை திருப்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
I request you turn to Colossians chapter 2.
2:3.
Chapter 2 verse 3.
நான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
In verse 3 we read, in whom are hidden all the treasures of wisdom and knowledge.
அருமையான இங்கே கூடியிருக்கிற அருமையான சகோதர சகோதரர்களே,
my beloved brothers and sisters are gathered here.
ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறது. ஞானம்,
the wisdom that was in Jesus Christ.
வேறொரு ஞானம் இருக்கிறது, வெளியிலே பேய்த்தனத்துக்குரிய ஞானம், வெளியிலே ஒரு ஞானம் இருக்கிறது.
That is another demonic wisdom that is outside.
ஆனால் இயேசுக்குள் இருக்கிற ஞானம் இருக்கு, அந்த ஞானம் தான் இந்த பூமியில நம்ம வாழ வைக்கக்கூடியது, சதோஷமும் சமாதானமும் வாழ வைக்கக்கூடியது.
But the wisdom that was in Jesus, that alone will help us to live a peaceful life here on earth.
அந்த ஞானத்தை அவர் எல்லாரும் கொடுப்பதில்லை. அவர்
And he doesn't give that wisdom to everybody.
இருதயத்திலே ஏற்றமுடையவர்களும் தாகமுடையவர்களுக்கு மாத்திரமே அவர் கொடுக்கிறார்.
He gives to those who are hunger and thirst in their heart for that.
தேவையுடையவர்களுக்கு,
to those who are in need. Lord, I am living in an evil world. Lord, I have to live in this world.
நான் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும்.
I have to reflect Jesus in my life.
ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்?
What I should do?
நான் ஞானத்தை தருவேன்.
Lord says, I give you my wisdom.
இந்த ஞானத்தின் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த பூமியிலே நீ என்னை பிரதிபலிக்க முடியும்.
Only when you receive my wisdom, you can manifest my glory.
லூக்கா எழுதின சுவிசேஷம் புத்தகம் 21 அத்தியாயத்தை திருப்படி நான் உங்களை வேண்டுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் புத்தகம் 21
The Gospel according to Luke chapter 21.
உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவனும் எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் எழுதியிருக்கிறது.
It's written here, for I will give you utterance and wisdom which none of your opponents will be able to resist or refute.
நீங்கள் உலகத்தானா இருப்பீர்கள், ஆனால் உலகம் உங்களை ஒருபோதும் கூட உலகம் பகைக்காது, உங்களை உலகம் சிநேகிக்கும்.
If you are of the world, you, the world will not hate you, it only will love you.
நீங்கள் எப்பொழுது இயேசுக்காகவும் இயேசுக்கு சீஷனாக நீங்கள் வாழ விரும்புவீர்கள், ஆனால் உலகம் உங்களை எப்பொழுதும் இருக்கும் பகைக்கும்.
But if you want to live as a disciple of Jesus Christ, the world will hate you.
என்னுடைய 35 ஆண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன்
I have seen in my 34 years of Christian life, the world has always,
ஒருவனும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் எழுதியிருக்கிறது.
It's written here that I will give you utterance and wisdom which none of your opponents will be able to resist or refute.
பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வார்த்தையை நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்டேன்.
I asked the Lord to give me such a gift many years ago.
நான் 15 குடியான ஒரு மனுஷன்.
I am a man who is in fear.
யாரையும் நேருக்கு நேராய் பார்த்து பேசுவதற்கு கூட நான் கூச்சப்படக்கூடியவன்.
I don't know the guts to not speak even face to face.
யாரோ சத்தம் போட்டு பேசினாலும் கூட நான் பயந்து ஓடி விடுவேன், பயந்து வாய் மூடி ஓடி விடுவேன்.
If somebody raises their voice, I will shut my mouth and run from that place.
ஆண்டவரே, நான் உங்கள் சீஷனாய் இருக்க விரும்புகிறேன்.
Lord, I want to be your disciple.
எனக்கு இந்த வாக்குத்தத்தமான என் கண்களில் பட்டது.
I saw this great promise.
பல ஆண்டுகளுக்கு முன்பாக.
Many years ago.
என்னை தேவன் ஆசீர்வதித்தார்.
Lord is blessing you.
நான் அவருக்கு நன்றியுடனா இருக்கிறேன்.
I am thankful to him.
நான் எல்லாம் பூரணமானவன், நிறைவுடையவன் என்று நான் சொல்ல வரவில்லை.
I'm not saying I am perfect.
நான் சில இடங்களில் குழப்பிக் கொண்டிருக்கிறேன்.
I am also being confused in few areas.
நான் மறுபடியும் அவரிடத்தில் வந்திருக்கிறேன்.
And I have again come back to him.
அதோ இந்த காரியத்தை நான் ஞானம் இல்லாமல் செய்துவிட்டேன்.
Lord, I have done this thing without much wisdom, Lord.
நான் மறுபடியும் வரும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை சரி செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வதற்கு நான் பார்த்திருக்கிறேன்.
I have seen the Lord helping me whenever I come back to him.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன எழுதியிருக்கின்றால் உனக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் எழுதியிருக்கிறேன்.
Beloved children, beloved brothers and sisters, the word that is written is the Lord says that I will give wisdom to you.
இந்த பூமியானது பிசாசுடைய தந்திரங்களினாலும் அவருடைய மனுஷர்களுடைய வஞ்சனையினாலும் இந்த பூமியானது நிரம்பி இருக்கிறது.
The world is full of, you know, cunning people and cunning men.
ஆனால் ஞானமுடைய ஒரு மனுஷன், அதாவது நீதிமொழியின் புஸ்தகம் 21வது அத்தியாயத்தை திருப்பி வருகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 21வது அத்தியாயம்,
Proverbs chapter 21.
பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானவான்கள் ஏறி பிடித்து அவள் நம்பின அறங்களை இடித்து
போடுவான்.
எவ்வளவுதான் பலவான்களாகிய பிசாசுடைய மனுஷர்களும் பிசாசுடைய ஆதிக்கத்துக்குள்ள எவ்வளவுதான் செயல்பட்டாலும் கூட ஞானவான்களைய நீங்கள் அவர்களை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும் என்று வேதனுடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
The God's word says, you know, even if the devil has put a great stronghold, the word says that we can overcome that.
நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே எத்தனையோ மனுஷர்கள் அவரை கேள்வி கேட்டார்கள், அவரை தலை குனிய வைக்கும்படிக்கு அவர் சிக்கலான கேள்விகளை கேட்டார்கள் மனுஷர்கள்.
When the Lord was, when he was on this earth, many people asked, you know, difficult questions to him so that to put him to shame.
ஆனா ஒரு மனுஷன் கூட அவரை மிஞ்சினதே இல்லை.
But nobody could, you know, refute him or overcome him.
எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும் வேதங்களை வாசிப்பதற்கு.
So when I read, it was so interesting.
காலையில என் சௌரல் கேட்ட சொன்னது போல, நான் எனக்கு அறிவு வேணும் என்பதற்காக, வேதத்தை தெரிந்து கொள்ள என்பதற்காக நான் இயேசுவை காண விரும்புகிறேன்.
I am reading the word not, you know, just to know the word or to preach, but I want to see Jesus Christ.
நான் ஒரு பிரச்சனையிலே மாட்டிக் கொண்டிருக்கிறேன்.
I was caught in a difficult situation.
இந்த பிரச்சனையிலே இயேசுவும் நீ கடந்து சென்றிருக்கிறீர்.
Lord Jesus, you have also gone through such a situation.
இந்த பிரச்சனையை நீ எப்படி கடந்து போயிருக்கீர்?
How you would have gone through it?
அதை எனக்கு காண்பியும்.
God, please show me that.
நான் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொண்டேன் என்றால் அந்த பிரச்சனையை மையமா வைத்து நான் வேதத்தை வாசிப்பது உண்டு.
Whenever, you know, I am in a difficult situation, I will read the word, you know, with that in my mind, with that problem in my mind.
ஏனென்றால் எல்லா விதமான காரியங்களும் விடை கிடைத்துவிடும். நான் இயேசுவிடத்தில் வரும்போது எனக்கு விடை கிடைத்துவிடும்.
Because I know if I come to Jesus Christ, I will get an answer from him.
ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன், சொல்ல
விரும்புகிறேன்.
மார்க் புத்தகம் 11வது அத்தியாயம்,
The Gospel according to Mark chapter 11.
எல்லா காரியத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
I don't have time to tell all these things, but a few things I want to say.
இயேசுவை சிக்க வைக்கும்படிக்கு, இயேசுவை அவருடைய வாழ்க்கையை கொடுத்தும் அவருடைய போதகத்தை கொடுத்தும் அவருக்கு சிக்கல் வைக்கப்படிக்கும்படிக்கு எத்தனையோ மனுஷர்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார்கள்.
And many people, you know, came to him and asked questions so that they would trap Jesus Christ.
மார்க் சுவிசேஷம் 11:27.
Mark chapter 11 verse 27.
இங்கே வாசிக்கிறோம் 27 வசனத்திலே, அவரை சிக்க வைக்கும்படிக்கு இந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது, இவையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் சொல்லி அவரை பேசுகிறார்கள்.
And the people are coming and asking so that they will find a fault with him by asking, what authority are you doing these things, and or who gave you this authority to do these things?
நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்பார் அவர்.
But the Lord will ask, I will ask you a question, you should answer me.
அவர் சொல்லுவார், இந்த யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுத்தானே, அது மனுஷனால் கொடுத்தாரா அல்லது தேவனுக்காக கொடுத்தானா, யாரால் வந்திருப்பான்னு அவர் கேட்கிறார்.
The Lord will ask, was the baptism of John from heaven or from men? Answer me.
அந்த ஜனங்கள் தந்திரமுடையவர்களாயிருந்து அவர்கள் தேவனால் வந்துன்னு சொன்னிட்டாக்கா ஏன் நம் தேவனை விசுவாசிக்க கூடாதுன்னு நம்புவாங்க, இல்ல மனுஷனால் கொடுத்துன்னு சொல்லிட்டாக்கா மனுஷன் நம்மளை கல்லேறிவாங்கன்னு சொல்லி அவளை அறிந்து எனக்கு புரியாதுன்னு
சொல்லிடுறாங்க. If he shall say from men, they were, you know, so afraid of men because they considered John to have been a real prophet.
ஆண்டவர் சொல்வார் 33 வசனத்தில் இருந்து, எனக்கு இது தெரியாது சொல்வார் 33 வசனத்தை.
And then the Lord will say, I do not know the answer for your question.
இதே போல ஏராளமான கேள்விகளை அவர் கேட்கிறார்கள் இயேசுவிடத்தில்.
Those, you know, people were asking so many questions to him.
12வது அதிகாரம் 13வது வசனத்திலே இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன்.
Another thing in chapter 12 verse 13.
அங்கே அவர்கள் 12 பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரும் எரோதியாரை சிலர் அவரிடத்தில் அனுப்பினார்கள் வாசிக்கிறோம்.
We read here that they sent some of the Pharisees and Herodians to him in order to trap him in a statement.
அங்கே பாக்குறோம் அவருடைய இருதயத்தில் வந்து கவர்மெண்ட் துக்கப்படுத்தும்படிக்கு கவர்மெண்ட்ல ராஜாவை வந்து குறை சொல்ல முடியாத காரியங்களை வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாங்கிற காரியத்தில் எப்படியெல்லாம் அவரை சிக்க வைக்கணும்னு சொல்லி அங்கே அவரை தந்திரமாய் கேள்வி கேட்கிறார்கள்.
And they were, you know, cunningly asking him, you know, so that he will speak something against the government about the tax, paying tax.
அதுக்கு 17 அவர் அருமையை பதில் சொல்லுகிறார்.
And even for that, he gives a wonderful answer.
அதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் எழுதியிருக்கிறது.
And it says they were amazed at his answer.
அவர் சிக்க வைக்க முடியவில்லை.
And they couldn't trap him in any statement.
அவர் ஞானம் நிறைந்தவராக இருந்தார்.
And he was full of wisdom.
அவர் பணக்காரராக இல்லை.
He was not a rich person.
ஆனா ஞானம் உடையவராக இருந்தார்.
But he was full of wisdom.
இங்க இருக்கிற அருமையான ஏழையா இருக்கிற சகோதர சகோதரியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
And poor brothers and sisters who are sitting here, I want to tell you this.
உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம்.
You might not have much money.
இயேசுக்கு இருந்த ஞானம் உடையவளாய் நீங்கள் நானும் இந்த பூமியில் வாழ வேண்டும்.
But we should be, you know, with the wisdom that's in Jesus Christ.
இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியின் வேதத்தில் இருக்கிறது.
And these are all continuous things is written here.
இங்க தொடர்ச்சியா இதை நம்ம வாசிப்பதற்கெல்லாம் நேரமே கிடையாது. அவ்வளவு காரியங்கள் இருக்கு. இயேசுவை கேள்வி கேட்டு சிக்க வைத்து அவர்களுக்கு பதில் சொல்லாத இருந்த காரியங்கள் தொடர்ந்து
அவரும்
அங்கே அவருடைய கேள்விக்கு அங்கே சரியான பதில் சொல்லி நீங்க நினைக்கிற முட்டாள்தனமான காரியம் இல்லப்பா பரலோக ராஜ்யம் அங்கே வந்து கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லப்பான்னு சொல்லிட்டு அவருடைய வாயை அவர் அடைக்கிறார்.
And again, he, you know, shuts their mouth about their misunderstanding about heaven.
இப்படி அவருக்கு ஞானம் நிரம்பினவரா இருந்தார்.
And he was, you know, thus full of wisdom.
அதே தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா 28 வசனத்துல தொடர்ச்சியா இன்னொரு காரியங்கள் இருக்கிறது.
Again in verse 28 continuously another incident.
பிரதானக்கு கற்பனை எதுன்னு சொல்லி அவர் கேள்வி கேக்குறாங்க.
Again they were asking what is the primary commandment.
34 வசனத்துக்கு வருவோம்.
Verse 34
அங்கே வாசிக்கிறோம், ஒருவனும் அவரிடத்தில் யாரும் ஒரு கேள்வியும் கேட்க மறுபடி துணியவில்லை என்று இடத்துல
வாசிக்கிறோம்.
ஏனென்றால் அவர் ஞானத்தில் பரிபூர்ணமாய் நிறைந்தவராய் இருந்தார். அவர்
பிரியமான
சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில வாழ்ற நாட்கள் நாம் அந்த ஞானம் நிறைந்தவளாய் இந்த பூமியிலே நீங்கள் நான் வாழ வேண்டும்.
We have to live with the wisdom that was in Jesus Christ.
பிசாசு அரண் போல எத்தனையோ பட்டணங்களை அரணை போல எத்தனையோ காரியங்களை அவன் எழுப்பி நமக்கு பிரம்மாண்டமாய் அவன் காண்பிக்கலாம்.
The devil can, you know, build up so many strongholds and make us to see they are so big.
வாசிக்கிறோம் அங்கே அந்த ஞான முடிவன் ஏறி அவையெல்லாம் இடித்து தரமட்டமாக்கி
போடுவான்னு.
இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அதாவது
பிரசங்கின்
புஸ்தகம் 9 பிரசங்கின் புஸ்தகம் 9 அதிகாரம்
Ecclesiastes chapter 9
13வது வசனத்திலிருந்து
verse 13 onwards
16வது வசனத்துக்கு ஒரு நிகழ்ச்சி இங்கே இருக்கிறது.
That is an incident from verse 13 to 16.
சூரியனுக்கே ஞானமான காரியத்தை கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றினது என்று ஆரம்பிக்கிறது.
It starts from verse 13. Also this I came to see as wisdom under the sun and it impressed me.
ஒரு சிறிய பட்டணம் இருந்தது.
There was a small city.
அதில் கொஞ்சம் மனிதர்கள்
இருந்தார்கள்.
அதிலே ஞானம் உள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம்.
But we read here there was found in it a poor wise man.
அவனிடத்தில் பணம் இல்லை, பலம் இல்லை, ஆனால் ஞானம் இருந்தது.
He did not have money, he did not have strength, but he had wisdom.
இதே போலதான் பிரியமானவர்களே, பிசாசும் அவருடைய சேனைகளும் உலகத்து மனுஷரும் பலவான்களா இருக்கலாம்.
இங்கே
வாசிக்கிறோம், அந்த ஏழை மனிதன் அந்த பட்டணத்தை விடுவித்தான் எழுதியிருக்கிறது.
But it's written here that poor wise man, he delivered the city by his wisdom.
இந்த நாட்டில் நம்முடைய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் பிசாசுடைய பிடியிலையும் அந்தகாரத்துடைய ஆளுடைய கட்டுகளிலையும் உலகத்தினுடைய பிடிகளிலும் எத்தனையோ மனுஷர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
And there are many people among us, you know, who are caught in the powers of God by the powers of darkness.
இயேசு இப்படி அதை கட்ட விடுக்கும்படிக்கான தான் இந்த பூமியை இயேசு வந்தார் என்று நான் வேதத்தில்
வாசிக்கிறோம்.
நீங்களும் நானும் ஏன் இந்த பூமியில இருக்கிறோம் என்றால் மற்றவர்களை விடுவிக்கும்படிக்கு மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் நீங்களும் நானும் இந்த பூமியிலே இயேசுக்கு பதிலாக இந்த பூமியில நாம் இருக்கிறோம்.
The reason why we are here today instead of Jesus Christ is only to deliver people.
அவரிடத்தில் ஞானம் இருந்தது.
He was, you know, he had wisdom in him.
அநேகரை விடுவித்தார்.
He delivered many people.
அநேகரை ஆசீர்வதித்தார்.
He blessed many people.
அதுக்கு பதிலாக நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்.
And instead of him, we are here today in this world.
அந்த 16 வசனத்தில் அடிப்பகுதியிலே வாசிக்கிற ஆனபடியால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தையில் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கும் ஞானமே உத்தமம் என்றேன்.
So I said, wisdom is better than strength, but the wisdom of the poor man is despised and his words are not heeded.
நீங்க என்னப்படாமல் போகலாம்.
No, you may be despised.
நீங்கள் அறியப்படாமல் இருக்கலாம்.
And you may not be known by many.
ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்.
But in the eyes of God, you are valuable.
பூமி நாட்களில் நான் அப்படி ஒரு மனுஷனா இருக்க விரும்புகிறேன். அறியப்படாதவனாய் நான் எப்பொழுதும் இருந்துவிட விரும்புகிறேன்.
In the days of my life, no, I want to be an unknown person.
நம்முடைய ஆண்டவர் அப்படியான இந்த பூமியில் இருந்தாங்க.
That is how our Lord lived on this earth.
அதனால அவரிடத்தில் சர்வ ஞானம் இருக்கிறது.
So that is why he had, you know, all wisdom.
இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நாம்,
we who are living in these days,
வயதாகி இருக்கிறது.
We are older.
தாத்தா பாட்டி என்று சொல்லி நிறைத்த முடியெல்லாம் இருக்கிறது.
And grandfather, grandma, all gray-haired people.
இளம் வாலிபர்களா இருக்கிறார்கள், திருமணம் ஆகியிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், திருமணம் ஆக காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
Young people, those who are married, who are waiting to get married.
இதை நாம் சரியாய் நடத்துவதற்கு ஞானம் வேண்டியிருக்கிறது.
And we need wisdom to do all these things.
அநேக சமயங்களிலே நாம் ஞானம் விளைந்த வாயை திறக்காத நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வேலை ஸ்தலங்களில் எல்லாத்திலும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கொண்டோம்.
And you know, we brought confusion because we are not able to open our mouth with wise words.
நம்மை தாழ்த்தி
அசம்பிள் ourselves.
ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும். ஆண்டவரே,
Lord, I need your wisdom.
நான் குறைபட்ட ஒரு மனுஷன். ஆண்டவரே,
I lack in many areas, Lord.
இங்கே 2000 பேர் கூட இருந்தாலும் நான் ஒருத்தி ஒருவன் தேவையுடைய மனுஷன். ஆண்டவரே,
Lord, even though there are 2000 people, I am a needy man, I am a needy woman.
நான் ஒரு நல்ல புருஷனாய் இருப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை. ஆண்டவரே,
Lord, I don't have the wisdom to be a wise husband.
நல்ல மனைவியாய் நான் நடந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே,
I have not been a good wife, Lord.
நான் வீட்டை கட்ட வேண்டியவள் வீட்டை இடிக்கிறேன். ஆண்டவரே,
I am the one who should build ours instead I am destroying it.
என்னுடைய கணவனுக்கு நான் கேடமாய் இருக்க வேண்டியவள் நான் இப்படி என் கணவனுக்கு எலும்பு உருக்கியா இருக்கிறேன். ஆண்டவரே,
I should be a crown to my husband, but I have made him sick.
கடந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சீரழித்துக் கொண்டேன். ஆண்டவரே,
I have destroyed my life.
ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும்.
Lord, give me wisdom.
அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு மாத்திரம் ஞானத்தை கொடுக்கிற தேவன்.
He gives, he is a God who gives wisdom only to those who are humble.
பெருமைக்காரரை அனுப்பிவிடுவார்.
And the proud people, he will send them away empty.
அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் பெருமைக்காரரை அனுப்பிவிடுவார்.
Even from the olden days, from even today, he will send the proud people away empty.
ஏனென்றால் தாழ்மையுள்ளவர்களுக்கு மாத்திரமே அவர் ஞானத்தை வைத்திருக்கிறார்.
Because he has kept the wisdom only for humble people.
ஞானம் என்பது அவருடைய கையிலே அவர் வைத்திருக்கிறார்.
Wisdom is something which he has in his own hands.
அவர் எல்லாருக்கும் கொடுப்பதல்ல.
He doesn't give to everybody.
அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களுக்கும் நீதியை சிநேகிக்கிறவர்களுக்கும் அவருக்கு பயப்படுறவர்களுக்கும் மாத்திரமே கொடுக்கக்கூடியது.
It was something to be given to those who hate iniquity, love righteousness.
ஆகிய பூமி நாட்களெல்லாம் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை சிநேகித்து நான் அவருக்கு பயப்படும் போது அந்த விசேஷ ஞானமான எனக்கு கொடுக்கப்படும்.
When I fear God, you know, hating iniquity, that wisdom will be given to me. When I love righteousness, that wisdom will be given to me.
பெருமைக்காரர்களும் பலவான்களுக்கு ஞானத்தை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார்.
The Lord has hidden the wisdom to the proud and strong people.
இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
I want to say something, one more thing.
யோபின் புத்தகம் 39 அதிகாரத்தை திருப்பி முடி நான் வேண்டியேன். யோபின் புத்தகம் 39
அதிகாரம். Turn to the book of Job, chapter 39.
யோபின் புத்தகம் 39 அதிகாரம் 13 வசனம்.
Chapter 39, Job 39, verse 13.
13 இருந்து 17 வரைக்கும் ஒரு தீக்குருவி நெருப்பு கோழியை குறித்து ஒரு விவரங்கள் இங்கே
எழுதப்பட்டிருக்கிறது.
அது பார்வைக்கு ஒரு பெரிய பறவை. அது அது குதிரை மேலே ஏறி வருகிற குதிரை வீரனை கூட எதிர்க்கக்கூடிய சுபாவம் கொண்டதாம் அது.
No, it has as a nature even to oppose a soldier who comes on a horse.
அதுக்கு அவ்வளவு பலம் இருக்கும்.
It has such a strength.
மற்ற மிருகங்களை எல்லாம் பார்த்து அற்பமா எண்ணுது.
And it will look down on other animals.
அது அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஒரு பறவை.
And it is such a powerful bird.
அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் வாசிப்பீங்களா தெரியும்.
And if you read this chapter you will understand that.
ஆனால் அதுக்கு ஒன்றை தேவன் கொடுக்கவில்லை, அதை மறைத்து வைத்திருக்கார் என்று இங்கே எழுதியிருக்கிறது.
But it is written that God has no hidden something to it. He has not given something to it.
என்னத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்றால் ஞானத்தை அதற்கு மறைத்து வைத்துவிட்டார்.
God has hidden, you know, wisdom to that.
ஏனென்றால் இந்த பூமியிலே பெருமையும் அகங்காரம் கொண்டவருக்கு எப்பொழுதுமே ஞானம் மறைக்கப்பட்டிருக்கும்.
Because in this world to those who are proud and arrogant wisdom is always be hidden.
பூமியில எது வேணாலும் என்னை விட்டு போகட்டும், ஆண்டா உம்மிடத்திலிருந்து ஒருவர் ஞானம் மட்டும் என் வாழ்க்கையிலே இல்லாமல் மறைக்க வேண்டாம் என்று நான் எப்பொழுதும் நான் விரும்புகிறேன்.
I deserve, no, let me lose anything on this earth, in this earth, but Lord, let me not lose the wisdom that you have given.
என்றால் உங்களுடைய ஞானமே விலையேறப்பட்டது, என்னை விடுவிக்கிறது.
Because your wisdom is precious and that is only, that alone will deliver me.
இந்த பறவையானது மிக பெரியதான ஒரு பறவை, காட்டு பறவைகள் ஒரு பெரிய பறவை. ஆனா இந்த பறவையானது என்ன செய்யும் என்றால் முட்டை ஊடும், முட்டையை விட்டு என்ன செய்யும்னாக்கா மணலிலே மூடி வைத்து விடும்.
And this is a big bird and it will lay eggs, but it will, you know, abandon her eggs to the earth.
அது வெயிலிலே அது குஞ்சு பொறிக்கிறது.
And because of the heat and the warmth, you know, the chicks will come out.
ஆனா அந்த பறவைக்கு என்ன என்னன்னா, ஐயோ இந்த நடமாடுகிற இந்த மத்தியிலே என்னுடைய முட்டை இடுறனே, இந்த முட்டை என் குஞ்செல்லாம் சின்னதா இருக்கும்போது முட்டையெல்லாம் வந்து மிருகங்கள் எல்லாம் மிரிச்சு என் முட்டையெல்லாம் வந்து உடஞ்சி போயிடுமே சொல்லி அதை காக்கக்கூடிய அந்த அதுக்கு உணர்வு இல்லையா அதற்கு.
பட் தட் பேர்ட் டசன்ட் ஹேவ் தி சேம் இஸ் யூ நோ டு ப்ரொடெக்ட் யூ நோ ஹர் எங்க்ஸ் being trampled by other animals or by itself.
ஏன்டா அதுக்கு தேவன் ஞானத்தை மறைச்சு வச்சிட்டாங்க.
Because God has hidden wisdom from that.
ஏன்டா பெருமையும் அகங்காரம் கொண்டதா இருக்கிறபடினாலே அதுக்கு ஞானம் எப்பொழுதுமே அது எட்டாத உயரமா போய்விட்டது.
Because it is, you know, proud and arrogant, wisdom is always, you know, in an unreachable place for it.
எத்தனையோ மாசங்கள் அது முட்டையை சுமக்கிறது.
And it was carrying her eggs for many a long time.
கஷ்டப்பட்டு முட்டையை எடுக்கிறது.
And it lays her eggs with pain.
ஆனாலும் அவ்வளவு பிரயாசமும் மீன் என்று அதுக்கு தெரியவில்லை.
பட் இட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல் தோஸ் யூ நோ ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் வெயின்.
16-17 வசனத்தில் வாசிக்கிறோம்.
இன் வேர்ஸ் 16-17 we read,
தேவன் அதற்கு புத்தியை கூடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார் என்ற இடத்தில் வாசிக்கிறோம்.
Because God has made her forget wisdom and has not given her a share of understanding.
இவ்வளவு பெரிய பறவையா இருந்தாலும் ஞானத்தை அதற்கு விலக்கி வைத்து விட்டார்.
Even though it is a big bird, God has now kept wisdom away from it.
நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இவ்வளவுதான பறவையா இருந்த கூட அதுக்கு ஞானத்தை விலக்கி வைத்து விட்டாரு.
This is the lesson that we also should learn. Even though it is big, God has kept wisdom away from it.
அதே போல இந்த பூமி நாட்கள் எல்லாம் நான் பெரிய ஆட்களா நான் இருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் தேவன் ஞானத்தை விலக்கி வைத்துவார்.
In these days, in our days, if we think that we are big, God will also keep wisdom away from us.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
my beloved children of God,
ஞானம் நமக்கு ஒருபோது எட்டாவது உயரமா இருக்க வேண்டாம்.
wisdom should not be in a place where we couldn't reach.
எப்பொழுதும் நம்மளை தாழ்த்தி விடும்.
We'll always humble ourselves.
ஓ இயேசுவே, இந்த காரியத்தை எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்போம்.
We will ask, Lord, please give me wisdom in this thing.
அவர் சம்பூர்ணமாய் அவரிடத்தில் இருக்கிறது.
And that wisdom is, you know, in abundance, richly is in him.
இன்னொரு காரியம், நீதிமொழியின் புத்தகம் 6 திருப்படி நான் உங்களை வேண்டிக்
கொள்கிறேன். Another thing, I want to turn to Proverbs chapter 6.
6.
Proverbs chapter 6, verse 6.
சோம்பேறியின் இருப்பிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளே இருக்கிறது.
Go to the ant, O sluggard, observe her ways and be wise.
இங்கே வேதம் சொல்லுகிறது எறும்பிடத்தில் பார்த்து ஒன்றை கற்றுக்கொள்ளு என்று சொல்லுகிறது.
And the Bible says that we have to go to the ant and learn something.
நான் எறும்பிடத்தில் போய் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நான் கேட்கலாம்.
You might ask what I can go to the ant and learn from it.
ஆனா ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்க வேத வார்த்தை சொல்லுது, நீ போய் எறும்பிடத்தில் போய் ஒன்றை கற்றுக்க என்று சொல்லுகிறது.
But God's word inspired by the Holy Spirit says that I should go to the ant and learn something from it.
ஞானத்தை கற்றுக்கொள்.
Learn wisdom.
அது என்ன கூடை காலத்திலே அது சேமிக்கிறது.
And in summer, you know, it gathers, it prepares food.
இளம் வாலிப தம்பியா தங்கையா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இளம் வாலிப வயதிலே நீங்கள் ஒருபோதும் சோம்பேறிக்காரர்களா இருக்கக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வைக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை சேமித்து வைக்க வேண்டும்.
And I am telling to young people, in your young days you save the money, you save wisdom.
நாங்க யோசேப்பை பார்த்தோம்.
We heard about Mr. Joseph.
அவன் சேமிக்கிறவனா இருந்தான்.
And he was a person who saves.
அவன் பஞ்சகாலத்தை எல்லாருக்கும் உதவி செய்தான்.
And at the time of famine he helped everybody.
நீங்களும் நானும் ஒரு சேமிக்கிறவளா இருக்க வேண்டும்.
And we also should be a people who saves.
தேவனுடைய வார்த்தையை மனதில் வைக்க வேண்டும்.
And we should keep the word of God in our heart.
இந்த பூமியிலே நாம் சம்பாதிக்கிற எந்த பொருளையும் எதையும் வந்து சிக்கன வாளியாய் நாம் இருக்க வேண்டும்.
And we should be thrifty, you know, in all the things of the world.
இந்த பூமியிலே வந்து ஒரு சிக்கன வந்து ஒரு பெரிய வருமானம்.
You know, thriftness, that itself is a great income.
இந்த காலகட்டம் ஒரு கடுமையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And we are living in difficult times.
தஞ்சையிலே அத நெல் களஞ்சியம் என்று சொல்லுகிற தஞ்சை மாவட்டம்,
இந்த தஞ்சூர்
திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம்,
and the districts of Thiruvarur and Nagapattinam, where a lot of paddy fields are there.
ஏறத்தாழ 60-70 ஆண்டுகளுக்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்காத ஒரு காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது.
And something is happening today which had not happened in the last 60-70 years.
தண்ணி இல்லை.
There's no water.
மழை இல்லை.
There's no rain.
ஏனென்றால் தேவனே இந்த பூமியை அவரே ஆளுகிற தேவன்.
God, he has control over, he reigns this earth.
பூமி அது நிறைவு கர்த்தருடையது.
All things in the earth and that belongs to the Lord.
பூமியின் ஜனங்கள் குறை சொல்லி முறுமுறுத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
And the people of the world, they are murmuring, complaining against God.
பத்தாவது இந்த ரூபாய் நோட்டுடைய இந்த காரியங்கள் தேசங்களில் நடைபெறுகிற காரியம் கூட.
And adding to that, there is a demonetization in our nation.
வேலை இல்லாத திண்டாட்டம்.
And unemployment.
வேலை இருந்தால் கூட சரியான கூலி இல்லை.
And even if we have a job, we don't have a proper income.
பணம் பேங்க்ல இருந்தா கூட பணத்தை எடுக்க முடியவில்லை.
And if the money is in the bank, we are not able to withdraw it.
பூமியில இருக்கிற மேல் ஊற்றுக்கிணறுகள் எல்லாம் இப்போ தண்ணி நின்று போய் விட்டது.
And in all the reservoirs, the water is reducing.
எங்களுடைய கிராமத்தில் 40-50 அடி உள்ள கிராமத்தில் உள்ள இந்த மேல் ஊற்றுகள் எல்லாம் இப்போ நின்று விட்டது.
And all the reservoirs, you know, 40-50, there is no water in that.
150-200 அடி உள்ள ஆழத்தில் தான் தண்ணி போய் எடுக்க வேண்டியிருக்கிறது.
And the water is deep in under, you know, 100 or 150 feet below.
வயதானவர்களை நான் கேட்கும்போது எங்களுடைய 50-60 வருட காலங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள்.
And when I encourage the older people, they say in our lifetime we have not seen days like this.
தேவனை அறியாத ஜனங்கள் குறை சொல்லி முறுமுறுத்துக் கொண்டிருக்கார்கள்.
And those who don't know God, they are complaining and murmuring against him.
அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ மழை வந்தது, தண்ணி வந்து எத்தனையோ நன்மை அனுபவித்தால் அப்போதெல்லாம் அவர்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னதும் இல்லை. அதை கொடுத்து அவர்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னவர்களால் ஒருபோதும் அவர்கள் வாழவில்லை. அவர்கள்
Anyway, they had plenty at some time, they had rain, they had everything, but those days, you know, they didn't give thanks to the Lord.
இல்லாமல் இருக்கும்போது மட்டுமே கடவுளை தூஷிக்கிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், கவர்மெண்டை குறை சொல்லுகிறார்கள், மனுஷரை தூஷிக்கிறார்கள், சண்டை இடுகிறார்கள்.
When there is a lack, you know, they complain against God, they complain against the government.
நீங்களும் நானும் அப்படி
இருக்கக்கூடாது. We should not be like that.
ஞானிகளா இருக்க வேண்டும்.
We should be wise.
ஞானிகள் எப்பொழுதுமே காலத்தை நிதானித்து அறிந்து கொள்வார்கள்.
And wise people will have an understanding of the time which they are living.
இந்த காலகட்டத்தில் தேவன் நடத்துவார் தம் பிள்ளைகளை.
In these days, the Lord will lead his people.
எலிசாவை குறித்து வாசிக்கிறோம்.
We read about Elisha.
விதவை வீட்டிலே போஷித்த காரியங்களை குறித்து.
And we know how a widow gave him food.
காக்கா விடத்திலே அப்பங்களும் இறைச்சியும் கொடுத்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And we know how the Lord fed him through birds.
தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய அப்பா என்னை போஷிப்பார் என்ற தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And we, God's people, should trust him for everything.
நாம் சிக்கனவாளியா இருக்க வேண்டும்.
And we should be thrifty.
இருமுறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும்.
We should learn from the ants.
வரப்போற நாட்களில் இயேசுக்கு இறைய சீஷனாய் சீஷியாய் ஞானியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
I bless so that in the coming days that you will be a disciple for Jesus Christ. Amen. Let's pray.
நாம் கண்களை மூடி நாம்
ஜெபசிந்தையுடைய
விரும்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலுள்ள எல்லா சிக்கல்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எங்களை விடுவிக்கிறவராக இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
இந்த
மாலையில் எங்களுடைய இருதயத்தில் நீ பேசின எல்லா வார்த்தைகளையும் நன்றி செலுத்துகிறோம்.
We thank for all the word you spoke to our heart this evening, Lord.
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
In Jesus' name we pray.
Amen.
Amen.